அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்திலே உங்களை நீதியின் பாதை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். சமாதானத்தின் இறைவன் நிறுவினதான இந்த நீதியின் பாதையை எல்லாரும் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் இறைவனுடன் என்றென்றும் உண்மையான சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் இறைவன் விரும்புகிறான். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்று மீண்டும் கேட்க வந்ததற்கு நன்றி சொல்லுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவன் இந்த பாடத்திட்டத்தை ஆசீர்வதிப்பானாக. அன்பானவர்களே, கடந்த பாடத்திட்டங்களில் ஈசா நபி அவர்கள் அவருடைய பிறப்பிலும் அவருடைய குணங்களிலும் அவருடைய கிரியைகளிலும் தனித்துவமானவர் என்பதை நாம் பார்த்தோம். நம்முடைய முந்தின பாடத்திட்டத்தில் ஈசா நபியின் போதனைகள் கூட மற்ற நபிமார்களின் போதனைகளிலிருந்து தனித்துவம் வாய்ந்தது என்பதையும் பார்த்தோம். அவரை போல வார்த்தைகளை போதனையை எளிமையாகவும் தெளிவானதாகவும் அதே நேரத்தில் ஆழமாகவும் போதித்தவர்கள் எவரும் இல்லை. அவருடைய போதனையை கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், அவர்களுடைய மௌலவிகளுக்கும் மௌலானாவுக்கும் உலமாக்களுக்கும் இல்லாத அதிகாரத்துடன் ஈசா நபி அவர்கள் போதித்தார். ஈசா நபி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் குறைவானதாக அல்லது சுருக்கமானதாக இருந்தாலும் அது இவர்களிடமிருந்த ஏராளமான வார்த்தைகளை விட மேலானதாக இருந்தது. இதனால் யூதர்களிலும் அநேகர் ஈசா நபியின் போதனையை குறித்து மகிழ்ச்சி அடையவில்லை. அவர்களுடைய கலாச்சார நடைமுறைகளுக்கு முரணாக ஈசா நபி அவர்கள் போதித்தது மட்டுமல்லாமல் இவர்களுடைய மாய்மாலங்களையும் அம்பலமாக்கினார். நம்முடைய முந்தின பாடத்திட்டத்தில் ஈசா நபி அவர்களின் மலைப்பிரசங்கத்தை குறித்து கேட்டோம். அந்த மலைப்பிரசங்கத்தின் மூன்று சுறாக்களில் உள்ள அனைத்தையும் ஆறு பகுதிகளாக சுருக்கமாக பிரித்து விடலாம். அந்த ஆறு பகுதிகளுக்கு ஆதாரமாக இஞ்சிலிருந்து மத்தேயு 23:27, எபிரேயர் 4:13, மத்தேயு 6:2, மத்தேயு 6:16, மத்தேயு 6:5, மத்தேயு 5:20, மத்தேயு 5:3-8, மத்தேயு 5:48 மற்றும் மத்தேயு 7:13-14 ஆகிய ஆயத்துக்களை வாசிக்கிறேன். கேளுங்கள், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பதாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இவ்விதமாக ஈசா நபி அவர்கள் நித்திய ஜீவனுக்கான எளிமையான வழியை தேர்வு செய்து கொள்ளும்படி இன்ஷானுக்கு அறிவுறுத்தினார். நஜாத்துக்குரிய வழியை பற்றி ஈசா நபி அவர்கள் சொன்னதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? ஒரு ஆண் அல்லது பெண் இறைவனுக்கு முன்பாக தன் நித்திய காலத்தை கழிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஈசா நபி அவர்கள் சொன்ன வழிமுறை என்ன? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தன் இருதயத்திலும் வாழ்விலும் தூய்மையாக இருக்கும் போது மட்டுமே இறைவனின் முன்னிலையில் நிலையான வாழ்வை அடைய முடியும். இருந்தாலும் பாவத்தில் கருத்தரிக்கப்பட்ட ஆதமின் உம்மத்துகள் எப்படி பரிசுத்தமாகவும் இருதயத்தில் தூய்மையாகவும் இருக்க முடியும்? தன்னுடைய திருக்கான இருதயத்தை தூய்மையான இருதயமாக மாற்றுவதற்கு தாங்களே ஏதேனும் செய்து கொள்ள முடியுமா? முடியாது. காரணம், ஒரு இன்சான் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ள எந்த வழியும் அவனுக்கு இல்லை. ஒரு பல்லியை அல்லது ஒரு உடும்பை பிடித்து எவ்வளவு நேரம்தான் நீங்கள் ஊற வைத்தாலும் அது ஒருபோதும் ஒரு முதலையாக உருவெடுக்க முடியாது என்பது பழமொழி. இப்படித்தான் பாவிகளாகிய நாம் இறைவனுக்கு முன்பாக நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள எவ்வளவு முயன்றாலும் பலனளிக்காது. இன்று மீதமுள்ள நேரத்தில் இன்சானால் முடியாத காரியம் இறைவனால் எப்படி முடியும் என்ற சத்தியத்தை பார்ப்போம். இன்ஜில் வேதத்தில் நிக்கதமோ என்ற ஒரு வேத பண்டிதர் ஈசா நபியுடன் பேச எப்படி இரவில் கடந்து வந்தார் என்பதை நாம் அறியும்படிக்கும் ஈசா நபி அவர்களுக்கும் நிக்கதமோக்கும் நடந்த உரையாடலை பார்ப்பதற்கு நாம் இன்ஜிலின் நான்காம் புத்தகமாகிய யக்யாவின் புத்தகத்தில் மூன்றாவது சூரா 1-16 ஆயத்துக்கள் முடிய வாசிப்போம். யோவான் 3:1-16. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவனிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதோமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கதமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமி கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வாக்கியங்களின்படி ஈசா நபியவர்கள் இறைவேதத்தில் தேறினவனான நிக்கோதோமுவிடம் சொன்னதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். இறைவனுடன் வாழும்படிக்கான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னார். யகியாவின் புத்தகம் 3:6-10 மீண்டும் வாசிக்கிறேன், கேளுங்கள். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கதமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? இந்த வாக்கியங்களின்படி ஒருவன் தன் நித்தியத்தை இறைவனோடு ஜன்னத்தில் கழிக்க வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று நிக்கோதோமுவிடம் ஈசா நபி அவர்கள் என்ன சொன்னார்? 2 பிறக்க வேண்டும் என்று சொன்னார். இதன் அர்த்தம் என்ன? உங்கள் தாயின் வயிற்றில் நீங்கள் மறுபடியும் நுழைந்து 2 பிறக்க வேண்டும் என்பதல்ல. இறைவனின் வார்த்தை மூலம் அவனுடைய ஆவியின் மூலம் நீங்கள் பாவ உணர்வடைந்து அந்த பாவங்களை தௌபா செய்து விட்டுவிட்டு பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனாக வேண்டும் என்பதே மறுபடி பிறத்தலின் அர்த்தமாகும். பாவத்தால் கரைப்பட்ட இன்சான் ஜன்னத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. பழைய மனிதனால் தன்னை அடிமைப்படுத்தும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. காரணம், அவன் ஆதமிலிருந்து வந்த பாவ சந்ததியில் பிறந்தவன். புதிய மனிதனால் மட்டுமே ஜன்னத்துக்குள் பிரவேசிக்க முடியும். காரணம், அவன் இறைவனின் ரூஹினால் அவனுடைய கலிமா என்னும் வார்த்தையால் பிறந்தவன். மத சடங்குகளையும், அதாவது இறை வேதத்தில் சொல்லப்பட்ட நல்ல அமல்களை செய்வது நல்லதுதான். ஆனால் அந்த நல்ல அமல்கள் இன்சானின் கல்பை ஒருபோதும் தூய்மைப்படுத்தாது. இறைவனே உங்கள் கல்பில் ஒரு அதிசயத்தை செய்து அதை புதுப்பிக்க வேண்டும். ஏனென்றால் அழிந்து போவது அழியாமையை பெற முடியாது. அதனால்தான் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஈசா நபி அவர்கள் தம் இறைவாக்கில் கூறுகிறார். மத போதகரான நிக்கோதோமுவுக்கு ஈசா நபி அவர்கள் போதித்தார். ஆனால் நிக்கோதோமுவுக்கு இதை புரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்பட்டது. அதனால்தான் ஈசாவிடம், இது எப்படி சாத்தியமாகும்? நான் மீண்டும் பிறந்து தூய்மையான இருதயத்தை பெறுவது எப்படி என்று நிக்கோதோமு கேட்டார். ஈசா நபி அவர்கள் அதற்கு என்ன பதிலளித்தார்? யகியா 3:14-16 ஆயத்துகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நரகத்தின் தீர்ப்பிலிருந்து தப்பித்து நித்திய ஜீவனை பெறுவது எப்படி என்பதை நிக்கோதோமுவிற்கு ஈசா நபி அவர்கள் காண்பித்தார். இறை வாக்கினன் மூசா நபி அவர்கள் காலத்தில் முன்னோர்களுக்கு வனாந்திரத்தில் என்ன நடந்தது என்பதை ஈசா நினைவுபடுத்தினார். நாம் அறிந்திருக்கிறபடி பனி இஸ்ரேலர் இறைவனுக்கும் இறை வாக்கினனான மூசா நபிக்கும் எதிராக முறுமுறுத்த போது விஷ பாம்புகளை அவர்களிடத்தில் அனுப்பி அவர்களை கடிக்க செய்தார். அதனால் ஒரு கூட்டம் இஸ்ராயல் மக்கள் மரணித்தார்கள். ஆனாலும் பனி இஸ்ராயலர்கள் மனம் திரும்புவதற்கென்று ஒரு பாம்பின் உருவத்தை ஒரு கோலில் உயர்த்தி வைக்கும்படியாகவும் விஷ பாம்பினால் கடிபட்டவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்று இறைவன் கூறினான். அவன் கூறினபடியே நடந்தது. இஸ்ரவேலர்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் கம்பின் மேல் வைக்கப்பட்ட வெண்கல பாம்பை இஸ்ரவேலர்கள் நம்ப வேண்டும் என்று ஈசா நிக்கதுமையிடம் கூறுகிறார். ஆதமின் உம்மத்துகள் நியாய தீர்ப்பிலிருந்து மரணத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் இறைவன் கூறும் இறைவாக்கின் மேல் ஈமான் கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் சர்ப்பத்தால் கடிபட்ட பனி இஸ்ரவேலரை போன்றவர்கள். இப்லீஸ் ஆகிய சைத்தான் ஒரு விஷப்பாம்பை போன்றவன். பாவம் என்பது இன்சானை மரணத்திற்குள்ளாக்கும் விஷத்தை போன்றது. ஆதமின் அனைத்து உம்மத்துகளையும் சைத்தான் கடித்திருக்கிறான். இறைவன் நமக்கு ஒரு தீர்வையும் கொடுக்காவிட்டால் பாப விஷம் நம்மை மரணிக்க செய்து என்றென்றும் நரகத்தில் அழிய செய்துவிடும். இறைவனின் நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள நமக்கு எந்த வழியும் இல்லை. காரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் அல்லது நரகம். இறைவனை புகழ்ந்து பாடுங்கள். ஏனென்றால் பனி இஸ்ரவேலரை பாம்பின் விஷத்தன்மையிலிருந்து காப்பாற்ற அவன் ஒரு பரிகாரத்தை உண்டாக்கினதை போலவே ஆதமின் உம்மத்துகள் அனைவரையும் பாவம் என்னும் விஷத்தன்மையிலிருந்து விடுதலையாக்க அவன் ஒரு பரிகாரத்தை வைத்திருக்கிறான். பாவத்தினால் நிறைந்துள்ள ஆதமின் உம்மத்துகளை மீட்டெடுக்கவும் புதுப்பிக்கவும் இறைவன் வைத்துள்ள திட்டம் உங்களுக்கு தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இதை பற்றி என்ன சொன்னார்? பாவிகளின் பாவத்தை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு மீட்ப ஒரு கம்பத்தில் தொங்க வேண்டும் என்று கூறினார். அதாவது பரிசுத்த மீட்ப சிலுவையில் தொங்க வேண்டும் என்பதே அதன் பொருளாகும். இதன் மேல் ஈமான் கொள்ளும் அனைவரும் அழிவில்லாத நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். இதுவே வனாந்திரத்தில் கோலின் மேல் சாற்றப்பட்டு உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தின் அடையாளமாகும். வேறு யார்தான் நம்மை காப்பாற்ற முடியும்? இறைவாக்கு என்ன சொல்லுகிறது? இறைவாக்கு இவ்விதமாக கூறுகிறது, அவர் மேல் ஈமான் கொள்ளும் ஒருவரும் அழிந்து போக மாட்டார்கள். யார் மேல் ஈமான் கொள்வது? இறைவனால் அனுப்பப்பட்ட மீட்பர் மேல் ஈமான் கொள்ள வேண்டும். நீங்கள் அவர் மேல் ஈமான் கொள்கிறீர்களா? யாரும் அழிந்து போக விரும்பாத இறைவன் இரட்சகராகிய ஈசா மசீகை இந்த பூமிக்கு அனுப்பினான். உங்கள் பாவத்தின் பலனை உங்களுக்காக சுமக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? நம்முடைய பாவ பிரச்சனைக்கு இறைவனின் நீதியான தீர்ப்பு ஈசா நபியின் சிலுவை மரணம் மட்டுமே. இறைவாக்கு கூறுகிறது, 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்க கேளுங்கள். நாம் அவருக்குள் தேவருடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நண்பர்களே, இறைவன் மாறவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன் ஈசா நபி அவர்கள் நிக்கதுமிடம் கூறினதை அவர் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இன்றும் உங்களிடம் கூறுகிறார். இறைவன் உங்கள் கல்வை சுத்தப்படுத்தி புதிதாக்க விரும்புகிறான். தன்னுடைய வல்லமையால் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறான். என்றாலும் நீங்கள் இறைவனின் நற்செய்தியை நம்பினால் மட்டுமே இது நடக்கும். இறைவனால் அனுப்பப்பட்ட ஈசா மசிக் மேல் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். இவர் ஒரு பாவமும் செய்யாதவர். உங்கள் பாவ தண்டனைக்கு கிரயம் கொடுத்தார். இதனால் நீங்கள் என்றென்றுமாக இறைவன் முன்னிலையில் வாழ முடியும். நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். மீண்டும் பிறவாவிட்டால் ஜன்னத்தில் யாரும் பிரவேசிக்க முடியாது. ஆமீன். இறுதியாக 2 ஆயத்துக்களை வாசிக்கிறேன். யக்கியா 3:7, மத்தேயு 5:8. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அன்பானவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டதற்காக உங்களுக்கு எங்கள் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்ட வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.